ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரஞ்சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோஜயமுதீரயே நஷ்டப்ராயேஷு அவத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம் பகவதீம் உத்தம ஸ்லோகீம் பக்திம் பவதீர்ணைஷ்டி. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷரை சந்தித்தல். பதம் 20 ஆத்மானந்த அனுபூத்யா ஏவ நியதஸ்த சக்தி ஊர்மையே நமக. ரிஷிகேஷாய மகதே நமஸ்தே. ஆனந்தமூர்த்தையே. ஆத்மானந்த தங்களுடைய சுய ஆனந்தத்தின் அனுபூதையா உணர்வினாலேயே ஏவ நிச்சயமாக நியஸ்த கைவிடப்படுகின்றன. சக்தி ஊர்மையே ஜடயற்கையின் அலைகள் நமக. பணிவான வணக்கங்கள் ரிஷிகேஷாயா புலன்களின் பரம ஆளுநருக்கு, மகதே பரமபுருஷருக்கு நமக. பணிவான வணக்கங்கள் தே தங்களுக்கு. ஆனந்த எண்ணற்ற மூர்த்தையே ரூபங்களுடைய மொழிபெயர்ப்பும் இல்லையில பிரபா பிரபாக்கு ஜாய். தங்களுடைய ஆத்மானந்த அனுபவத்தினால் தாங்கள் ஜட இயற்கையின் அலைகளுக்கு மேற்பட்ட உன்னத நிலையிலேயே எப்போதும் இருக்கிறீர்கள். ஆகவே எம்பெருமானே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தாங்கள் புலன்களின் பரம ஆளுநர் ஆவீர். தங்களுடைய அவதாரங்களும் எண்ணற்றவையாகும். தாங்கள் அனைவரிலும் மிகப்பெரியவர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பொருளுரை. இச்ஸ்லோகம் ஜீவராசிக்கும் பரமபுருஷருக்கும் இடையில் வேறுபாட்டை பகுத்தறிந்து வேறுபடுத்துகிறது. பகவானின் ரூபமும் வந்தப்பட்ட ஆத்மாவின் ரூபமும் வேறுபட்டவை. ஏனெனில் பகவான் எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறார். ஆனால் ஜீவராசியோ எப்போதும் ஜடவுளின் மூகை துன்பங்களுக்கு உட்பட்டுள்ளான். பரமபுருஷர் சச்சிதானந்த விக்ரமாவார். அவர் தமக்குள்ளிருந்தே ஆனந்தத்தை பெறுகிறார். பகவானின் உடல் உன்னதமானது, ஆன்மீகமானது. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாவின் உடல் பௌதிகமானதாகும். அவன் பல உடல் தொல்லைகளையும் பல மனத்தொல்லைகளையும் பெற்றுள்ளான். அவன் பற்றினாலும் துறவினாலும் எப்போதும் கலக்கமடைந்துள்ளான். ஆனால் பரமபுருஷர் இத்தகைய இருமையிலிருந்து விடுபட்டவராவார். பகவான் எல்லா புலன்களுக்கும் பரம ஈஸ்வரர் ஆவார். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாவோ புலன்களால் ஆளப்படுகிறான். பகவான் அனைவரிலும் மிகப்பெரியவர். ஆனால் ஜீவராசியோ மிக சிறியவன். ஜீவராசியோ ஜடயற்கின் அலைகளால் பந்தப்படுத்தப்படுகிறான். ஆனால் பரமபுருஷர் செயல் விளைவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவராவார். பரமபுருஷரின் உடலிருந்து விரிவடையும் ரூபங்கள் எண்ணற்றவை. அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாவோ ஒரே ரூபத்தின் எல்லைக்கு உட்பட்டவன். பந்தப்பட்ட ஆத்மாவால் யோக சக்தியின் மூலமாக சில சமயங்களில் 8 ரூபங்களாக உரிமடைய முடியும் என்று வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் பகவானுடைய தேக உரிவுகள் எண்ணற்றவையாகும். ஜீவராசிகளின் உடல்களைப் போலல்லாது பரமபுருஷன் உடல்களுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்பதை இது குறிக்கிறது. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணம் சாய புலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஒளிபரப்பு தெரிவித்து சொல்லுங்க. தங்களுடைய ஆத்மானந்த அனுபவத்தினால் தாங்கள் ஜடையற்கின் அலைகளுக்கு மேற்பட்ட உன்னத நிலையிலேயே எப்போதும் இருக்கிறீர்கள். ஆகவே எம்பெருமானே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தாங்கள் புலங்களின் பரம ஆளுநர் ஆவீர். தங்களுடைய அவதாரங்களும் எண்ணற்றவையாகும். தாங்கள் அனைவரிலும் மிகப்பெரியவர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாரதர் வந்து தொடர்ந்து சித்திரகேதுக்கு வந்து தியானம் பண்ண வேண்டிய மந்திரங்களை சொல்லித்தரார். நேத்து சொன்ன மந்திரத்தோட தொடர்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மானந்தா. ஆத்மானந்தம்னா ஆத்மாவில் அனுபவம் வைக்கிறோம். நேத்து சொன்ன மாதிரி ஆத்மராமான்னு சொல்றோம். பகவான் வந்து ஆத்மராமர். ஆத்மாவில் ஆனந்தம் அனுபவிக்கிறார். ஆத்மானா உள்ளுக்குள்ளேயே. பகவான் வந்து உள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் இருக்கார். நம்மளாம் வெளியே ஆனந்தம் தேடுறோம். நம்ம நாடி உள்ள ஆனந்தம் தேட முடியல. நம்ம நாடி கொஞ்ச நேரம் வெளி உலகத்தோட பேசலை, வெளி உலகத்தோட ஈடுபடலைன்னா பைத்தியம் பிடிக்குது. காரணம் வந்து நம்ம வந்து வெளியே இன்பம் தேடுறோம். ஆனால் ஆத்மராம இல்லை ஆத்மானந்தா வந்து உள்ளுக்குள்ளே இன்பம் தேடுறாங்க. பகவான் அத்தகைய உயர்ந்த சக்தியுடையவர். அவருக்கு வெளியேருந்து எந்த இன்பமும் தேவையில்லை. அதே மாதிரி அன்னாடி தான் சைதன்ய மகாப்பிரபு வந்து இந்த பாகவதத்தில் உள்ள ஆத்மராக ஸ்லோகத்தை மட்டும் ஒரு சாப்டரே இருக்கு. சைதன்ய சேதாமத ஒரு தனி சாப்டரே இருக்கு. ஆத்மராம ஸ்லோகம். பகவான் வந்து எப்படி ஆத்மராமரா இருக்காரு, தனக்குள்ள இன்பம் தேடுறாரு. வித்தியாசம் என்னன்னா, நம்ம வெளியே இன்பம் தேடுறனாடி ஜட உலகத்தில் இன்பம் தேடுறோம். வெளியே உள்ள காற்று, வெயில், சுகம், அந்த மாதிரி உடல், அந்த மாதிரி உணவு, அதே மாதிரி பார்க்கிற காட்சிகள், இந்த மாதிரி உணர்வுகள், நுகரும் உணர்வான வாசங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ தருது. வெளியே இருந்து தேடுறோம். ஆனால் ஆத்மராமர் வந்து புலன்களையெல்லாம், வெளிப்புலன்களையெல்லாம் அடக்கி உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஆனந்தம் பார்க்குறாரு. பகவான் வந்து அத்தகைய தன்மையுடையவர். அதனாடி தான் ஆத்மா ஆனந்தா. ஏன்னா ஆத்மா ராமா, ராமனா ரமதே, ரமன்ற வார்த்தை வந்து ஆனந்தம்னு அர்த்தம். அதனாடி தான் பகவான் வந்து ஆத்மா ராமன் சொல்லப்படுறாரு, ஆத்மா ஆனந்தான்னு சொல்லப்படுறாரு. இந்த பகவான் வந்து அவரோட குணங்களில் வந்து பகவான் வந்து ஆத்மானந்த் பிரபுபாதா தான். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஜட உலகத்தில் இன்பம் தேடுறோம். இந்த ஜட உலக இன்பங்கள் வந்து தற்காலிகமானது. ஏன்னா இங்க வந்து இன்பம்னு கிடையாது. இன்பன்ற பேரில் ஒரு மயக்கத்தில் தான் இன்பமாக இருக்கும். சுய நினைவில் வந்து அது இன்பம் கிடையாது. காரணம் வந்து இந்த ஜட உலகத்தில் வெளியே நம்ம தேடுற இன்பம் வந்து எல்லாம் தற்காலிகமானது. உண்ணும் உணவு நமக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் ஒரு நொடியில் வெறுத்து போகுது. ஒரு அளவுக்கு மிஞ்சினா, தமிழில் பழமொழி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அந்த மாதிரி உண்ணக்கூடிய உணவு வந்து எவ்வளோ இருந்தாலும் அது சுவை கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது நாடி நரகமாக ஃபீல் பண்ணுறோம். அந்த சுகம் முடிஞ்சு போகுது. அதே மாதிரி எந்த வகையான உணர்வு எடுத்தாலும் கோடையில் வந்து குளிராக இருக்கிறது நல்லா இருக்கு. ஆனால் அதே இது வந்து தொடர்ந்து குளிர்ச்சியாக இருந்தாலும் உடம்புக்கு பிடிக்கல. அதே மாதிரி குளிர்காலத்தில் நல்லா உடல் வெப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் தொடர்ந்து வெப்பமாக இருந்தாலும் பிடிக்கல. அதே மாதிரி இருக்கலே அதி முக்கியமான சுகம் சார், காமசுகம். காமசுகத்துக்கும் அதுக்கும் முடிவு உண்டு. யாரும் வந்து நாய் நரியிலேருந்து ஜட சகல ஜீவராசிகளும் காமசுகம் முடிஞ்சோடனே ஓடித்தான் போகுது. காரணம் வந்து அதுலேயும் கட்டுப்பாடு சோய்விடு. ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து ஒரே வார்த்தையை சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே வந்து உள்ள சுகங்கள் வந்து அனித்தியம் அசுகம் லோகம்னு சொல்கிறார் பகவத்கீதையில். இந்த லோகத்தில் வந்து ஜடலோகத்தில் வந்து எந்த சுகமும் நித்தியமானது கிடையாது. அதனால் அனித்தியம், நித்தியம்னா பெர்மனண்ட்டாக அங்கே எந்த சுகமும் கிடையாது. இந்த நிமிஷம் சுகம்னு இருக்கிற, காலையில் கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்க நல்லா இருக்கு, சாய மத்தியானம் வெயில் அடிக்கு. அதனாடி சீதோஷ்ண சுகதுக்கதா, அது சீதம்னா குளிர், உஷ்ணம்னா வெக்க. எப்படி மாறும், அதே மாதிரி சுகமும் துக்கமும் மாறி மாறி ஜீவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நித்தியம் கிடையாது. இந்த உலகத்தோட தன்மை அது. அதனாடி அனித்தியம்ன்றாரு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே இங்கே இன்பம் அனுபவிக்க முடியாது. அசுகம், அசுகம்னா சுகம்னா நல்ல வசதியாக இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம். அசுகம்னா சுகம் இல்லாத நிலைமை. நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், இன்னைக்கு எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, ஃபேமிலி ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு சுகமாக இருக்கும்னு நினைக்கல. இன்னொரு அசுகம் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அசுகம்னா பிரச்சனை. ஏதாவது நிம்மதி இல்லாத தன்மை, இது இந்த உலகத்தோட தன்மை. ஆனாடி இந்த ஜீவன் வந்து இந்த வெளி உலகத்தில் இன்பம் தேடுறதுனாடி ஏகப்பட்ட துன்பங்களுக்கும் மன துன்பங்களுக்கும் உடல் துன்பங்களுக்கும் ஆளாகுது. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதர் சொல்ற மாதிரி ஆத்மா வந்து இந்த ஜீவராசி வந்து எப்போதுமே ஜடவுலகின் மூவகை துன்பங்களுக்கு உட்பட்டுலான்றார். மூவகை துன்பங்கள்னு சொல்றது வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உடம்பு எடுத்தாச்சுனாலே மூணு துன்பம் இந்த உடம்புக்கு, அத்தியாத்மிக அதிபௌதிக அதி தெய்வீகான்னு சொல்லுது. மூணு வகையான துன்பங்கள். அத்தியாத்மனா இந்த உடம்பே துன்பமா இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சுகத்தோட இருப்பிடம்னு இந்த உடம்ப நினைக்கிறோம், ஆனா உண்மையில உடம்பு வந்து துக்கத்தோட இருப்பிடம், துன்பத்தோட இருப்பிடம். காரணம் என்னன்னா, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷான்னு தர்ஷனம்னு பகவத்கீதையில் சொல்றாரு. ஜென்மனா பிறப்பியே, பிறப்பே கஷ்டம். நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்தா ஆனந்தமா எல்லாம் இது பண்றோம், ஆனா அது கற்பைக்குள்ள 10 மாசம் சுருண்டு கடந்து இருட்டுக்குள்ள கடந்து தன்னோட மலம் மூத்திரம் அந்த குடல நிரம்ப அதே சாப்பிட்டு அதுல உள்ள மெலுசான பூச்சிகள்லாம் மெலுதான உடம்ப கடிக்க துன்பப்பட்டு நிமிர கூட முடியாம கஷ்டப்பட்டு வெளியே பறக்குது. ஆனாடி ஜென்மமும் கஷ்டம், மிருத்யு பிறந்த உடம்பு நிலைச்சாது இருக்கா, மிருத்யு சாவு அதுவும் கண்டிப்பா வருது, ஜென்ம மிருத்யு. ஆனாடி இந்த உடம்புக்கு பிறப்பும் துன்ப கஷ்டம், மிருத்யு சாவும் துன்பம். இதுக்கு இடையில ஜரா மூப்பு, மூப்பு எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் வயது வந்து காலப்போக்கில் வந்து காலம் தள்ளிட்டு போகும்போது கண் பார்வை போகுது, பல்லு போகுது, சொல்லு போகுது, உடம்போத டைஜஷன் போகுது, காது கேட்கற போகுது, எல்லாம் போகுது. ஜரா வியாதி, இது போக வியாதி நோய் நொடி. இந்த நாள் இருக்கையில் இந்த உடம்ப வந்து எப்படி இன்பத்தோட இருப்பிடம்னு சொல்ல முடியும்? அதனாடி ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாத்மிகா, இந்த உடம்பே துன்பத்துக்கு காரணமாகுது, உடம்பு எடுத்தாலே துன்பங்களுக்கு அடிப்படை. அதிபௌதிகா, அதிபௌதிகானா மற்ற உயிரினங்கள் நாடி வர்றது. உதாரணத்துக்கு பாக்டீரியா நாடி, வைரஸ் நாடியோ, ஃபீவர்னு சொல்றோம், ஒரு நாய் நாடியோ, நரி நாடியோ, இல்லை ஏதோ எத்தனையோ துன்பங்கள் வருது மற்ற ஜீவராசிகள் நாடி, தெரிஞ்சும் தெரியாமலும். இது அதிபௌதிகா. அதி தெய்வீகா, இயற்கையோட சூழ்நிலை நாடி, மயா புயல் வெள்ளம் பஞ்சம் பசி பட்டினி சுனாமி இது பூராமே அதி தெய்வீகா, தெய்வ செயல் நாடி வருது. ஏன்னா மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி பாவ செயல்களும் இது செய்யும்போது இயற்கை வந்து மொத்தமா தண்டிக்குது, தனித்தனியா தண்டிக்கிறது இல்ல, மொத்தமா தண்டிக்கிறது. இந்த ஊர் பூராமே தப்பு செய்யறாங்கன்னா ஊரே மொத்தமா தண்டிக்கிற மாதிரி இந்த உலகத்துல இந்த பூராமே அவ்வளவு பேரும் தப்பு பண்றாங்கன்னா தண்டிக்கிறது. மழை பெய்யலைன்னா என்ன காரணம்? பஞ்சத்துக்கான மக்கள் தான், அவங்களோட பாவ செயல்கள் நாடி மழை நின்று போகுது. ஒரு ஒழுங்கில்லாத பிள்ளைக்கு வந்து தந்தையார் வந்து பணத்தை கொடுக்கறது இல்ல, வசதியை கொடுக்கறதுல மேலும் மேலும் அழிஞ்சுதான் போவான் வசதியை கொடுத்தான்னு. அதே மாதிரி மழை வந்து நான் இந்த மாதிரி அயோக்கிய பேலுக்கு இன்னும் மேலும் மழை முடிஞ்சது எல்லாம் விளைச்சு கொடுத்தா இன்னும் தப்பு தான் பண்ண போறான் அப்படின்னு நிப்பாட்டிடுது. அந்த மாதிரி அதி தெய்வீகா, இந்த மூணு வகையான துன்பங்கள் உடலுக்கு உண்டு. ஆனாடி இந்த ஜட வாழ்க்கையில வந்து நம்ம வெளியே தேடுற உலகம் எப்படி இருக்கு, வெளியே இன்பம் தேடுறது எப்படி இருக்கு, அந்த இன்ப நிலை இல்லாததுன்றது கீதையும் பாகவதமும் சாஸ்திரங்களும் ரொம்ப அருமையா விவரிச்சிருக்கு. ஆனா பகவான் இதுக்கெல்லாம் மாறுபட்டவர், ஆத்மானந்தா. அவர் வந்து வெளியே இன்பம் தேடலாம், ஆத்மால இன்பம் தேடுறாரு. ஆத்மராமர் அன்னாடி ஆத்மராமரா இருக்காரு, இதுதான் முத இதோட அர்த்தம், ஆத்மானந்தா. அடுத்து ரிஷிகேஷாயன்னு சொல்றாரு. பகவானை பத்தி சொல்லும்போது ரிஷிகேஷாய, ரிஷினா புலங்கள், ஈஷனா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கவர். பகவான் வந்து ரிஷிகேஷனா புலங்களை அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கவர். நம்ம எல்லாரும் ரிஷிகேஷால ரிஷி தாசா, புலங்களுக்கு நம்ம தாசனா இருக்கும், அடிமையா இருக்கும். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் வச்சா கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்றேன், எங்கேயாவது ஒரு இடம் போகணும் தப்பான இடம்னா போறேன். ஆனாடி புலன்கள் வந்து என்ன கட்டுப்பாட்டில், என் கட்டுப்பாட்டில் இல்லை. ரிஷி தாசா பகவான் ரிஷிகேஷா, ரிஷிகேஷனா புலங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, நம்முடைய புலங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதுக்கானத்தினாடியும் பகவான் வந்து தன்னுடைய புலங்களை பூராமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கனாடி ரிஷிகேஷான்னு சொல்லப்படுறாரு. ரிஷிகேஷாய மகத, பகவானை வந்து ரிஷிகேஷான்னு சொல்றாரு. ஆனாடி புலங்களுக்கு அதிபதியே மகான பவானே நமஸ்காரம்னு. அந்த மாதிரி பகவான் வந்து மிக முக்கியமா ரிஷிகேஷான்னு சொல்லப்படுறாரு. நம்ம வந்து ரிஷி தாசாவா இருக்கோம், பழங்களுக்கு தாசனா. அதனாடி பக்தி மூலமா நம்மளும் பகவானை அப்ரோச் பண்ற நாடி கொஞ்சம் புலன்களுக்கு கட்டுப்பாடு கிடைக்குது. ரிஷிகேஷ ரிஷிகேன சேவனம் பக்தி உத்தம் பக்தி ருச்சியது. ரிஷிகேஷனா பகவான் புலன்களுக்கு அதிபதிக்கு, ரிஷிகேன நம்முடைய புலன்கள் நாடி சேவதே சேவை செய்கிற நாடி அதுதான் பக்தின்னு சொல்லப்படுது. அந்த பகவானோட புலன்களுக்கு அதிபதியான பகவானுக்கு சேவை செய்கிற நாடி நம்முடைய புலன்கள் நாடி சேவை செய்கிற நாடி நம்ம வந்து புலன்களை கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். எப்படி பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறுன்னு சொல்றோம். பூ வந்து மனம் உண்டு, நாருக்கும் மனம் கிடையாது. ஆனா பூவோட சேர்ந்து இருக்கிற நாடி இந்த நாருக்கும் மனம் வருது. அதே மாதிரி பகவான் வந்து ரிஷிகேஷன், ஈசன்னா கட்டுப்பாடு, பலன்களுக்கு அதிபதியா உள்ளவர். நம்ம வந்து ரிஷி தாசா, நமக்கு எந்த வித பலன் கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா ரிஷிகேன நம்முடைய புலன்கள் நாடி பகவானுக்கு சேவை செய்யற நாடி நம்மளும் ரிஷிகேஷர் ஆக முடியும். வேற வழியே கிடையாது, புலன்களுக்கு அதிபதி ஆக முடியும். இல்லைன்னா புலன்கள் வந்து நம்மளை நேரம் பந்தாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் நம்ம நிலைமை. நம்ம நிலைமை வந்து சதா புலன்களை இழுத்து அலக்கழிக்க நம்ம நாடு எந்நேரம் செஞ்சலப்புறம் பிரகலாத மகாராஜா சொல்ற மாதிரி புலன்கள் வந்து இழுத்து அலக்கழிக்குது. கட்டுப்பாடு இல்லாத மனைவி வந்து கணவனை இழுத்து அழைக்கிற மாதிரி அதான் உதாரணம் சொல்றாரு. புலன்களும் வந்து கண்ட மணிக்க ஜீவனை இழுத்து அழைக்குது அலக்கழிக்குது. இந்த நிலை போகணும்னா ரிஷிகேஷருக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும். அதான் பக்தியோட சாராம்சம். பகவானுக்கு சேவை செய்யற நாடி புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வருது. அதனாடி மிக முக்கியமா இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரபுபாதம் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. பகவானுக்கு வந்து சேவை செய்கிற நாடி, பக்தி சேவை செய்கிற நாடி ரிஷிகேஷனுக்கு, ரிஷிதாசன் வந்து ரிஷிகேனால புலன்கள் நாடி சேவை, ரிஷின்னா புலன்கள் கிருஷி, அந்நாடி சேவை செய்யணும். இது நாடி நம்மளும் நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். இப்போ வந்து சித்திரகேது வந்து துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார், பிள்ளையை இழந்த துக்கத்தில். ஆனாடி சித்திரகேதுக்கு வந்து மிக முக்கியமாக மனசை ஒருநிலைப்படுத்தவும் துன்பத்திலிருந்து விடுபடவும் வேண்டியது இருக்கு. ரொம்ப கொடூரமான துன்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆத்ம ஞானம் எப்படி வரும்? ஆனாடி பகவானோட வேண்டுகுதல் நாடியும் அவரை வேண்டிக்கிற நாடியும் பழங்கள் வந்து மிக கொடிய துன்பத்திலிருந்தும் விடுபட முடியும், பழங்கள் மிகப்பெரிய சுகத்திலிருந்தும் விடுபட முடியும். ரெண்டுமே பகவான் சரணடைஞ்ச நிலையில முடியும். அதனால இந்த பிரார்த்தனைகள்லாம் பண்ணும்போது வெறும் மெக்கானிக்கலாக இல்லாமல் அவர் வந்து நாரதர் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி படிப்படியாக ஆத்ம அனுபவங்கள் உண்டாகிற மாதிரின்னு சொல்கிறாரு. ஆத்மானந்தா ரிஷிகேஷா ஒவ்வொருத்தருக்கா நமகானும் பகவானை சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து அனந்தமூர்த்தைய, அனந்தமூர்த்தைனா அனந்தனா அந்தம்னா முடிவுள்ளது, அனந்தம்னா முடிவில்லாதது. எண்ணற்ற ரூபங்கள் உண்டு பகவானுக்கு, எண்ணற்ற ரூபங்கள் உண்டு. ஆனாடி பகவானோட ரூபம் நமக்கு வந்து பிரபாதம் சொல்லும்போது ரொம்ப இது அந்த அஷ்ட சித்திகளை யாராவது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கூட பந்தப்பட்ட ஆத்மாவால் யோக சக்தியின் மூலமாக சில சமயங்களில் 8 ரூபங்களாக விரிவடைய முடியும் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். ஆனா பகவான் வந்து அனாதி அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், பகவான் வந்து எண்ணற்ற ரூபங்களாக விரிவடைய முடியும். அதனால ஆனந்த மூர்த்தின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பிரம்மசமிதா வந்து சொல்ற அத்வைதம் அச்சுதம் அனாதியும் அனந்த ரூபம், பகவான் வந்து எண்ணற்ற ரூபங்களில் விரிவடைய முடியும். ஆனா நம்ம ஜீவன் வந்து நம்ம 8 கூட நினைக்க முடியாது, 1 ரூபத்தையே ஒழுங்காக வச்சுருக்க முடியல, 8 ரூபமாக அங்கே விரிவடையும். அதே மாதிரி 8 ரூபம் மேக்சிமம் யோகசக்தியில் அஷ்டசக்தியில் ஒருத்தர் விரிவடைய முடியும். ஆனால் பகவான் வந்து அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், அவருக்கு வந்து அனந்த ரூபம் எல்லையற்ற ரூபங்களை விரிவடைய முடியும். சுருக்கமாக எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இவ்வளோ விவரமாக பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, யார் பகவான் யார் மனுஷன்னு புரிஞ்சுக்கணும். யாராவது பகவான் அவங்க தங்களை கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கடவுள்னு கிளைம் பண்றவங்கள்ட்ட இந்த குணம்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஆனாடி பகவான் தன்னை கடவுள் சொல்றவங்க முத ஆத்மானந்தாவா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆத்மால ஆனந்தம் பார்க்குறாங்களா, வெளி உலகத்துல இன்பம் பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். நம்ம சாதாரண ஜட வாழ்க்கையில கூட வெளி உலக சுகம் தேடுறவனை மதிக்கிறது இல்லை. ஏன்னா வெளி உலகத்துல சுகம் தேடுறவனை மதிக்கிறது இல்லை, கட்டுப்பாடு உள்ளவனை தான் மதிக்கிறோம் ஜட வாழ்க்கையில கூட. அப்படி இருக்க ஆன்மீக வாழ்க்கையில வெளி உலக சுகம் தேடுறவங்க வந்து எப்படி கடவுளா இருக்க முடியும், ஆத்மானந்தவா இருக்காரு. ரெண்டாவது ரிஷிகேஷனா இருக்காரா, புலன்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்காரா, அவர் புலன்கள்லாம் அவர் சொன்னபடி கட்டுப்பாட்டில் இருக்கா, அது பார்க்கணும். மூணாவது அனந்தமூர்த்திய, அவர் எண்ணற்ற விரிவாக்கங்கள் முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இது வந்து உடம்புக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு, இன்னும் மனசை பத்தி சொல்லல. மனசுல வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. இது உடம்பு வந்து ஸ்தூல சரீரம், மனம் புத்தி அகங்காரம் மூணு சூட்சும சரீரம். இதை ஒழுங்குபடுத்துறதுக்கே மனுஷ நாடி முடியல. இதை ஒழுங்குபடுத்துன பிறகுதான் மனம் புத்தி அகங்காரம் மூணையும் சொல்லணும் ஒழுங்குபடுத்தணும். இதை ஒழுங்குபடுத்தின பிறகுதான் ஆத்மராமராக முடியும். ஆத்மராமராகணும்னா இந்த எட்டையும் தாண்டணும், இந்த பஞ்சபூதங்கள் நான் இந்த அஞ்சு உடம்பையும் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இந்த ஆனந்தத்தை அடுத்து மனம் இருக்கு, மனம் இதுக்கு மேல நம்ம உடம்பெல்லாம் கட்டுப்பாட்டு சுகம் இதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கலாம், ஆனால் மனம் வந்து அலக்கழிக்குது. ஏன்னா பழைய சுகங்களும் பழைய வாசனைகளும் மனசில் தங்கி இருக்கிற நாடி சதா மனம் வந்து நம்மளை சஞ்சலத்திலேயே ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் மனசு அடுத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அடுத்து புத்தி அது வந்து அறிவுலையும் ஞானத்திலையும் பெருமையிலையும் கௌரவத்திலையும் இது பண்ணும். அடுத்து அகங்காரம் ஆணவம், ஏதாவது ஒன்று ஆணவத்தை கொடுத்துடலாம் நம்ம வாழ்க்கை. ஜென்மேஸ்வரே ஸ்ரீ ஸ்ரீ தபீர், கல்வியோ செல்வமோ அழகோ குலப்பெருமையோ ஏதோ ஒன்று நமக்கு கர்வத்தை கொடுத்து அங்கே நிப்பாட்டிடும். இந்த எட்டையும் தாண்டி வந்தவன் தான் ஆத்மராமரா முடியும், ஆத்மாவை உணர முடியும், ஆத்மாவில் ஆனந்திக்க முடியும். ஆனாடி இந்த இதில் சுலோகத்தில் சொல்ற வெறும் உடலை மட்டும்தான் சொல்லியிருக்கு. உடலுக்கே இந்த பாடு நான் மனம் பற்றி அகங்காரம்லாம் எப்படி போகும். பகவானோட கருணை நாடியும் பக்தர்கள் சத்சங்கத்து நாடியும் இது சான்ஸ் இருக்கு, வேற எந்த வகையிலையும். ஏன்னா புத்தியே நமக்கு கண்டாமினேஷன் இருக்கு, அந்த புத்தியை வச்சு நம்ம போக முடியாது. மனசும் கண்டாமினேட்டடா இருக்கு, அதனால மனசும் கலங்கப்பட்ட மனசாடியும் நம்ம போக முடியாது. அகங்காரம் ஏற்கனவே நிறைய இருக்கு, உடல் இன்னும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நானே உடம்பை குணப்படுத்த முடியாது, டாக்டர்கிட்ட போறோம். அதே மாதிரி உடம்பு ஒத்துழைக்கல, கட்டுப்பாடு இல்லை, மனசு கட்டுப்பாடு இல்லை, புத்தி கட்டுப்பாடுலன்னா கட்டுப்பாடு இல்ல, ஒருத்தட்ட போய் நம்ம வந்து அந்த கட்டுப்பாடை கத்துக்கணும். பிரபாதர் சொன்ன மாதிரி நீந்த தெரியாதவனை வந்து ரெண்டு கையும் கட்டி போட்ட நிலையில அவன் எப்படி உயிர் பிழைக்க முடியும், கடலுக்குள்ள தூக்கி போட்டா. அந்த மாதிரி நம்ம வந்து புலன்கள் எல்லாமே கட்டுப்பாடு இல்லாத நிலையில நம்ம ரெண்டு கையும் கட்டி தூக்கி கடலை போட்ட மாதிரி போட்டிருக்கு. அப்ப பிரபாதர் சொல்ற யாரும் நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி யார் இதுல இருந்து எல்லாம் விடுபட்டாங்களோ, கை கால் கட்டுப்படாம நீச்சல் தெரிஞ்சவங்க, அவங்க வந்து உனக்கு காப்பாற்ற முடியும். அதே மாதிரி தான் ஆன்மீக பாதையிலையும் நம்முடைய புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. ஏகப்பட்ட பந்தம்னா கட்டு, சமஸ்கிருதத்தில் பந்தம்னா கட்டு, நம்ம ஏகப்பட்ட கட்டு, ஆசா பாசம் மோகம் கலிதம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டு. அந்த கட்டுகள் நாடி கட்டுப்பட்டு கிடக்கிறோம், சுத்தமாக உடம்பு பூரா சுத்தி கட்டியிருக்கு. அதுக்குள்ள இந்த ஜட கடல்ல ஜட சமுத்திரத்தில் தூக்கியும் போட்டாச்சு, நம்ம பழைக்கவே வழி இல்லை. ஒரே வழி வந்து யாருக்கு நீச்சல் தெரியுமோ, யார் இந்த கட்டுக்கள் இருந்து விடுபட்டாங்களோ அவங்க கருணை காட்டினா பழைக்கலாம். இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம நாடி ஆன்மீக வாழ்க்கையோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம ஆணவமும் அழியும். நம்ம நாடி சுயமா நம்ம நாடி எதுவும் செய்ய முடியாது. ஏன் சுயமா செய்ய முடியாதுன்னா நம்முடைய உடம்பு புலங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு, மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு, அதே மாதிரி புத்தி திரிஞ்சு போயிருக்கு, கலங்க மடைஞ்சிருக்கு, அகங்காரம் அதிகமா இருக்கு. இந்த நிலையில ஆத்மாவை உணர முடியாது. ஆத்ம ராமர ஆத்மாவை உணர்ந்தாதானே ஆத்ம ராமர் ஆக முடியும். அந்நாடி ஆத்ம ராகாதான் வலி. ஹரே கிருஷ்ணன். ஜாய் ஸ்ரீமத் பாதம் கே ஜாய் சில பிரபா கே ஜாய்.